இரண்டாம் அத்தியாயம். ஆவிக்குரிய ஓர் எழுப்புதல். 1840 மார்ச் மாதம் அஐ மாகாணத்தைச் சேர்ந்த மெயின் நாட்டிலுள்ள போர்ட்லாந்துக்கு உவில்லியம் மில்லர் வந்து கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையைப் பற்றி தொடர் உபன்யாசங்கள் செய்தார். இவ்வுபன்யாசங்கள் மூலமாய் ஜனங்களுக்கு பெரிய உணர்ச்சி ஏற்பட்டதனால் பிரசசங்கங்கள் நடத்தப்பட்ட அக்கோயிலில் அல்லும் பகலும் ஜனங்கள் திரள் திரளாய் கூடினார்கள். பிரசங்கங்களைக் கேட்போர் மனதில் மகாபக்தி வினயமான எண்ணங்கள் உண்டாயின. நகரத்தாருக்குள் பெரிய உற்சாகம் கிளம்பினது மாத்திரமல்ல, நாட்டுப்புறத்தரும் கூட்டங்கூட்டமாய் நாடோறும் தங்கள் கூடைகளில் போஜனங்கள் எடுத்து வந்து காலை முதல் சாயங்கால கூட்ட முடியுமட்டும் தரித்திருந்தார்கள். நான் என் சிநேகிதருடன் அக்கூட்டங்களுக்குப் போனேன். கேட்போரின் இருதயங்கள் அசையும் வண்ணம் மிஸ்டர் மில்லர் தீர்க்கதரிசன உரைகளை அவ்வளவு தெளிவுடன் எடுத்துரைத்தார். தீர்க்கதரிசன காலங்களை குறித்து பேசினபோது அவர் தமது நிலையை பல ஆதாரங்களைக் கொண்டு ஸ்திரப்படுத்தினார். ஆயத்தப்படாதிருந்தோருக்கு அவர் கூறின புத்தி போதனைகளும் பக்தி வினயமான வேண்டுகோள்களும் ஜனங்களை கவர்ந்து கொண்டன.
இரட்சகரை தேட பாவிகளுக்கு நற்சருணம் கிடைக்கத்தக்கதாகவும், சீக்கிரத்தில் நடைபெறும் பயங்கரச் சம்பவங்களுக்கு அவர்கள் ஆயத்தப்படத்தக்கதாகவும் விசேஷ கூட்டங்கள் நடைபெற்றன. ஜனங்கள் தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டதினால் நகரம் முழுவதும் நடுங்கினது. ஜபக்கூட்டங்கள் ஏற்பட்டன. சகல வகுப்பினருக்குள்ளும் பொதுவான ஓர் எழுப்புதல் உண்டாயிற்று. ஏனெனில் கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையைப் பற்றிய உபதேசத்திலிருந்து உண்டானதோர் வல்லமையை ஏறக்குறைய அவர்கள் யாவரும் உணர்ந்தார்கள். நியூயார்க்கைச் சேர்ந்த லோ ஹாம்டனிலுள்ள வில்லியம் மில்லர் தீர்க்கதரிசனங்களை ஆராய்ச்சி செய்ததின் மூலமாய் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே யோவான் 14:1-3 வரை அவர் சுமார் 1843 மறுபடியே இப்பூமிக்குத் திரும்புவார் என்று உணர்ந்தார். இத்தீர்மானத்திற்கு அவர் சொன்ன சில நியாயங்கள் இப்புத்தகத்தின் கடைசி பக்கங்களில் காணப்படும்.
மனத்திரும்ப வாஞ்சிப்போருக்கென்று முன்னுக்கு இடப்பட்டிருந்த ஆசனங்களுக்கு பாவிகள் வரவழைக்கப்பட்ட போது நூற்றுக்கணக்கான ஜனங்கள் முன்னேறிச் சென்றார்கள். அவர்களில் நானும் கூட்டத்தோடு கூட்டமாய்ப்போய் ஓர் ஆசனத்தில் அமர்ந்தேன். ஆனால் என் உள்ளத்தில் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளையென்றழைக்க பாத்திரவாட்டியாக முடியாதென்னும் எண்ணம் குடிகொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளான சமாதானத்திற்காக நான் அடிக்கடி விரும்பியும் அவ விருப்பத்தை கண்டடைந்ததாக எனக்கு தோன்றவில்லை. என் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. அவ்விதம் துக்கப்படுவதற்கு நான் என்ன செய்தேன் என்று எனக்கு புரியவில்லை. பரலோகம் போவதற்கு நான் அவ்வளவு பாத்திரமானவள் அல்லவென்று எனக்கு தோன்றிற்று. நான் என்னையே நம்பாமற் போனதினாலும் என் எண்ணங்களை மற்றவரும் அறிந்து கொள்ளச் செய்வது அசாத்தியமென்று நான் கண்டதினாலும் என் கிறிஸ்தவ நண்பர்களிடம் ஆலோசனையும் உதவியையும் நான் தேடவில்லை. இவ்விதம் நான் இருளிலும் அவநம்பிக்கையிலும் அனாவசியமாய் அலைந்து திரிந்தேன். அவர்களோ என் மௌன சாதனையினால் என் யதார்த்த நிலையை தெரிந்து கொள்ளக்கூடாதிருந்தார்கள். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி.
அடுத்த கோடையில் என் பெற்றோர் என்னை கூட்டிக் கொண்டு மெயின் நாட்டிலுள்ள பாக்ஸ்டனில் நடந்த மெத்தடிஸ்ட் பாளைய கூட்டத்திற்குச் சென்றார்கள். நான் அங்கே கர்த்தரை ஊக்கமாய் தேடவும் கூடுமானால் என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் வேண்டுமென்பது என் பூரண தீர்மானம். விசுவாசத்தினாலுண்டாகும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காகவும் சமாதானத்திற்காகவும் என் உள்ளத்தில் பெரிய வாஞ்சையுண்டாயிருந்தது.
ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகரேன் எனும் வார்த்தைகளின் பேரில் செய்யப்பட்ட ஒரு பிரசங்கத்தை நான் கேட்கையில் எனக்கு மிகுந்த தைரியம் ஏற்பட்டது. நம்பிக்கைக்கும் நடுக்கத்திற்கும் நடுவில் ஆடிக்கொண்டிருப்போரை குறித்து, அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து இரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பை பெற விரும்பியும் விழுந்து விடுவோம் எனும் பயத்தினாலும் வெட்கத்தினாலும் இன்னும் சந்தேகத்தினாலும் அடிமைத்தனத்தினாலும் இருக்கிறார்கள் என்பதாய் பேசினவர் குறிப்பிட்டார். அப்படிப்பட்டவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தாமதமின்றி உடனே அவருடைய கிருபையை நம்பவும் வேண்டுமென்று அவர்களுக்கு புத்தி சொன்னார். ஆகாஸ்வேறு தன தயவிற்கடையாளமாக எஸ்தருக்கு பொற்செங்கோலை நீட்டினது போல் கிருபையுள்ள இரட்சகர் இரக்கத்தின் செங்கோலை அவர்களுக்கு நீட்ட ஆயத்தமாயிருப்பதை அவர்கள் காண்பார்கள்.
கர்த்தருடைய சமூகத்தில் நாடு நடுங்கிக் கொண்டிருக்கும் பாவியானவன் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தின் கரத்தை நீட்டி அவருடைய கிருபையின் செங்கோலை தொட வேண்டியதுதான். உடனே அவனுக்கு மன்னிப்பும் சமாதானமும் உறுதியாகிறது. தேவ தயவை பெறுவதற்கு அவருடைய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டும் முன் தங்களை இன்னும் அதிக பாத்திரவான்களாக்கிக் கொள்ள வேண்டுமென்று எவர்கள் காத்திருந்தார்களோ அவர்கள் பெரும் தப்பிதம் செய்கிறவர்களாயிருக்கிறார்கள்.
இயேசு மாத்திரம் பாவத்தினின்று சுத்திகரிக்கிறார். அவர்தான் நமது மீறுதல்களை மன்னிக்க கூடும், விசுவாசத்துடன் நம்மிடம் வருவோரின் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு பதிலளிப்பதாக அவர் வாக்களித்திருக்கிறார்.
அநேகர் தேவதயவை பெறுவதற்கு ஏதோ சில முயற்சிகள் எடுக்க வேண்டுமென்னும் வீணான எண்ணமும் உடையவர்களாயிருக்கின்றார்கள். ஆனால் சுயநம்பிக்கையெல்லாம் வியர்த்தமே. விசுவாசத்தின் மூலமாய் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருப்பதினால் மாத்திரம் பாவியானவன் விசுவாசமுள்ள தேவனுடைய பிள்ளையாகிறான்.
இவ்வார்த்தைகள் என்னை தேற்றினதுமன்றி இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமென்பதையும் தெரிவித்தன. நான் இப்போது செய்ய வேண்டியதென்ன என்பதை தெளிவாய்க் கண்டதும் இருள் விலக ஆரம்பித்தது. நான் என் பாவ மன்னிப்பை ஊக்கமாய் தேடவும் என்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவும் பிரயாசப்பட்டேன். தேவன் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு அத்தாட்சியாக இருக்குமென நான் எண்ணின அந்த ஆத்தும பரவச அனுபோகத்தை நான் அடையாமற் போனதினால் என் மனதுக்கு அப்படி பெரிய கலக்கமாயிருந்தது. அதை அடையாமல் நான் குணப்பட்டு விட்டேன் என்று என்னையே நான் நம்பிக்கொள்ள துணியவில்லை. சுத்த விசுவாசத்தை குறித்து நான் எவ்வளவாய் போதனை அடைய வேண்டியிருந்தது! பாரம் நீக்கப்பட்டது. கர்த்தரை தேடிக் கொண்டிருந்த மற்றவர்களுடன் பீடத்தண்டையில் நான் பணிந்து நிற்கையில், இயேசுவே உதவி செய்யும், என்னை இரட்சியும், அல்லது நான் செத்தேன், என் ஜெபம் கேட்கப்பட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்படுமட்டும் நான் ஓயாமல் மன்றாடுவேன் என்பதுவே என் இருதய பேச்சு. முன்னொருபோதும் உணராத விதமாய் ஆதரவற்ற என் பரிதாப நிலைமையை நான் உணர்ந்தேன்.
நான் முழங்கார்படியிட்டு ஜெபித்ததும் திடீரென என் பாரம் என்னை விட்டு விலகினது. என் இருதயம் இலகுவாயிற்று. முதலில் ஒரு வகையான நடுக்கம் என்னை பிடித்தது. திரும்பவும் என் துக்க பாரத்தைச் சுமக்க நான் பிரயாசப்பட்டேன். நான் களிகூர்ந்து சந்தோஷப்பட யாதொரு நியாயமும் கிடையாது போல் எனக்கு காணப்பட்டது. ஆனால் இயேசு எனக்கு மிகவும் சமீபத்திலிருப்பதாய்க் காணப்பட்டார். அவர் பூமியிலிருந்தபோது சஞ்சலப்பட்டவர்கள் தங்கள் சஞ்சலங்களை நீக்கிக் கொள்ள அவரிடம் வந்தது போல நான் என் சகல துக்கங்களோடும் கஷ்டங்கள் சோதனைகளோடும் அவரண்டை வரக்கூடியதாயிருக்க கண்டேன். அவர் எனக்கு நேர்ந்துள்ள விசேஷ சோதனைகளை அறிந்து எனக்காக பரிதாப்பட்டாரென்பது எனக்கு நிச்சயம். அவருடைய அருள் நோக்குக்கு எவ்வளவோ அபாத்திரமாயிருந்த என் விஷயத்தில் அன்புள்ள இயேசு என கழித்த அபூர்வ கருணையின் நிச்சயத்தை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. ஜெபிப்போருடன் பணிந்து நின்ற அவ்வளவு சொற்ப நேரத்திற்குள் முன்னொரு போதும் இல்லாத விதமாய் நான் தெய்வீகத் தன்மையைப் பற்றி அதிகமாய் படித்தேன். இஸ்ரவேலின் தாய்மார்களில் ஒரு தாய் என்னிடம் வந்து, அருமை குழந்தாய், இயேசுவை நீ கண்டடைந்தாயா எனக் கேட்டாள். நான் ஆம் என பதிலளிக்கையில் அவள், நீ நிச்சயமாய் அவரை கண்டடைந்தாய், அவர் சமாதானம் உன்னோடிருக்கிறது, நான் அதை உன் முகத்தில் காண்கின்றேன் என்றாள்.
நான் திரும்ப திரும்ப எனக்குள் சொல்லிக் கொண்டதாவது, இது மார்க்கமாகுமா? இது தனத்தப்பிதமாயிருக்குமா? கிடைப்பதற்கரியதோர் சிலாக்கியத்தைப் பெறுவதற்கு எனக்கு உரிமையுண்டென்பது எனக்கு ஏற்காத ஓர் காரியமாய் தோன்றினது. அதை நான் பகிரங்கமாய் அறிக்கையிட வெட்கப்பட்டாலும் இரட்சகர் என்னை ஆசீர்வாதித்தாரென்றும் என் பாவங்களை மன்னித்தாரென்றும் உணர்ந்தேன். புதிதான ஜீவனில் இதன்பின் சீக்கிரத்தில் பாளையக் கூட்டம் முடியவும் நாங்கள் வீட்டிற்கு புறப்பட்டோம். நாங்கள் பிரசங்கங்களும் புத்திபோதனைகளும் ஜபங்களும் எங்கள் மனதில் நிறைந்திருந்தன. இயற்கையின் தோற்றமெல்லாம் வேறு மாதிரியாய் காணப்பட்டது. கூட்டம் நடந்த காலங்களில் அதிக மேகங்களும் மழையுமாயிருந்தது போல என் எண்ணங்களும் இருந்தன. இப்பொழுது வெளிவாங்கச் சூரியன் மகிமையாய் பிரகாசித்து பூமிக்கு வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கொடுத்தது. புற்பூண்டு விருட்சங்கள் முன்னைவிட அதிக பசுமையாயும் ஆகாயம் நீலமாயும் இருந்தது. தேவ சமாதானத்துடன் பூமி புன்னகைப்பாய் காணப்பட்டது. அப்படியே நீதியின் சூரிய கதிர்கள் என் மனதிலுண்டான மேகங்களையும் இருளையும் ஊடுருவிச் சென்று மந்தாரத்தை நீக்கிற்று.
யாவரும் தேவ சமாதானம் பெற்று அவருடைய ஆவியினருள் அடைந்திருக்க வேண்டுமென்று எனக்கு காட்டப்பட்டது. என் கண் நோக்கினதெல்லாம் வேறுமயமாய் தோண்டினது. விருட்சங்கள் முன்னைவிட அழகாய் தோண்டின. பட்சிகள் அதிக இன்பமாய் பாடின. அவைகள் தங்கள் பாட்டுகளினால் சிருஷ்டிகர்த்தாவை போற்றுவதாய் காணப்பட்டது. என் சந்தோஷம் போய்விடுமோவென்றும் இயேசு என்னை நேசிக்கிறார் என்னும் விலையேறப்பெற்ற நிச்சயத்தை நான் இழந்து விடுவேனோ என்றும் பயந்து நான் வாய் திறந்து பேசவும் பிரியப்படவில்லை. என் ஜீவியம் எனக்கு வேறு விதமாய் காணப்பட்டது. என் பாலியத்தை இருளாக்கின உபத்திரவம் கிருபையாக நேர்ந்ததாக தோன்றினது. என் நன்மைக்காகவே உலகத்தினின்றும் திருப்தி செய்யாத அதன் இன்பங்களினின்றும் என் இருதயத்தை நித்திய பரலோக இன்பங்களுக்கு நேராக திருப்பினது. நாங்கள் பக்தி முயற்சி கூட்டம் போய் திரும்பி வந்த பிறகு சீக்கிரத்தில் நான் வேறு அநேகம் பேருடன் சபையில் சேருவதற்கு தவணை நிலையில் வைக்கப்பட்டேன். ஞானஸ்நான விஷயத்தைப் பற்றி நான் அதிகமாய் சிந்தனை செய்தேன். நான் சிறு பெண்ணாயிருந்தாலும் வேத வாக்கியங்கள் ஒரேவித ஞானஸ்நானத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது என்று கண்டுகொண்டேன். என் மெத்தடிஸ்ட் சகோதரர்கள் சிலர் சொன்னதை நான் ஆட்சேபித்தேன். தெளித்தலும் வேதகாம ஞானஸ்நானமென்று என்னை உணர்த்தி வைக்க என் மெத்தடிஸ்ட் சகோதரிகள் வீணாய் பிரயாசப்பட்டார்கள். கடைசியாக நாங்கள் இப் பக்தி வினயமான நியமத்தைப் பெற வேண்டிய காலம் திட்டம் செய்யப்பட்டது. பன்னிருவராகிய நாங்கள் ஞானஸ்நானம் பெறும்படி கடலுக்குள் இறங்கின நாளில் காற்று அதிகமாயடித்தது. அலைகள் உயரமாய் எழும்பி கரையின் மேல் மோதினது. ஆனால் நான் பழுவான இச்சிலுவையை எடுத்தபோது என் சமாதானம் நதியைப் போலிருந்தது. தண்ணீரிலிருந்து நான் எழும்பினதும் ஏறக்குறைய என் பெலலம் எல்லாம் போய்விட்டது. ஏனெனில் கர்த்தருடைய பெலம் என்மேல் அமர்ந்தது. இனி நான் இவ்வுலகத்தாலல்ல, தண்ணீராகிய பிரேதக்குழியினின்று புதிய ஜீவனுக்கு ஈர்த்தெழுந்தேன் என்று உணர்ந்தேன். அதே தினம் சாயங்காலம் நான் சபையில் சகல உரிமையுடைய ஓர் அங்கமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டேன். பிறகு 1843 இரண்டாம் வருகையை பற்றிய எங்களுடைய திட்டமான கொள்கைகளின் நிமித்தம் மெத்தடிஸ்ட் சபையினின்று என் தந்தையின் குடும்பம் பிரிய வேண்டியதாயிருந்தது.